ஆம் திகதி ஜனவரி மாதம் என் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு நாள். இன்று காலையிலே நான் மறந்து இருந்தாலும் நேற்று ராத்திரி எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஆனாலும் கனடாவில் இருக்கும் அங்கு விசுவாசிகள் சேர்ந்து they had a three-way connection line and they said happy birthday brother. இன்றைக்கு 22 வருடங்கள் ஆண்டவர் என்னை அவர்களிடம் ஆட்சித்து மேற்கொண்டு அந்த கோட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சபையிலே தான் நான் வெற்றிப்படைந்தேன். எங்களுக்கு அந்த சர்ச் மாலை நேரம் இருக்கிற ஒரு 5:30 இருக்கும் நினைக்கிறேன். பெரிதான அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலும் பலர் வாழ்க்கையிலே அது நடந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 81 ஆண்டு இங்கிலாந்தில் இருந்து வந்து ஒரு மாதம் ஏறக்குறைய 10 நாட்கள் அன்றைய சினிமே அவர் அந்த ஊழியச்சிலை அழைத்தார். இன்னமும் இதுவரையிலும் நான் இதை கேட்டுக் கொடுத்தேனோ அல்லது எவர் குணமடைந்தார்களோ அல்லது இந்த இடம் பெரிதாகிறதோ எல்லாம் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படினபடியா ஒன்றும் என் பலனால் நடந்ததல்ல. எவரையும் குணமாக்க முடியாதென்றும் எவரையும் என் சொந்த பலத்தால் விடுதலையாக்க முடியாது என்பதையும் எவரையும் சாகாமல் நான் தடுக்க முடியாது என்பதையும் எவரையும் ரட்சிப்புக்குள்ளாய் என் பலனால் கொண்டு வர முடியாது என்பதையும் தேவனிடத்தில் இருந்து நான் அனுபவத்திலே கற்றுக்கொண்டேன். For it is not by might nor by power, but by my spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாழ்க்கையிலே தான் பெரிதான காரியம். மரணத்தை விட்டு ஜீவனுக்கும் பிசாசனுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் வருவது, அதன் பின் அவரை தொடர்ந்து பின்பற்றுவது. தேவ ஆவியானவர்களை தங்கியிருந்தால் ஒழிய முடியாத காரியம். சகோதரர்களை, கடந்த 2 தினத்திலும் தேவனுடைய குரலுக்கு செவி சாய்ப்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து வார்த்தையில் இருந்தவர் உறுதியோடு பார்க்கிறோம். அவரது குரலுக்கு நமக்கு நாம் செவி சாய்ப்பது, அவரது குரலுக்கு செவி சாய்க்கும் பொழுதே மட்டுமே நாம் நம்முடைய இந்த உலகத்திலே ஆவிக்குரிய நிறைவையும் வழி நடத்துதலையும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெற்றியையும் நாம் காணலாம். By hearing the voice of God. தேவனுடைய குரல் கேட்டு நாம் அதற்கு செவிசாய்க்கும் பொழுதே தேவன் விசுவாசத்தை உள்ளே ஏறி வர பண்ணுகிறார். அதுதான் ரோமர் 10:17 கூறுகிறது. அவரது குரல் நமக்கு உள்ளே கேட்காமல் விசுவாசம் வருகிறதா அல்ல. Faith comes by hearing. கேட்பதினால் மட்டுமே விசுவாசம், வாசிப்பதனால் அல்ல, தியானிப்பதனால் அல்ல, சபைக்கு வாரதனால் அல்ல, தசுமாம் போடுவதனால் அல்ல, நிரட்சி படைந்ததனால் அல்ல, இல்லை கேட்கிறதினால் இந்த ஸ்பீக்கர்ஸுக்கு இந்த கேசட் மூலமாய் என் சத்தத்தை கேட்பதனால் இல்லை தேவனுடைய குரல் கேட்கிறதுனாலே விசுவாசம் வரும்.
பேசப்படுகிற வார்த்தை. தேவன் அந்த நேரத்திலே இந்த கேசட்டை நீ கேட்கும் பொழுது, அல்லது இப்பொழுது நீ நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த வசனத்தை தேவன் அவர் அதை எடுத்து உன் உள்ளத்திலே பேசும் பொழுதே, அவருடைய குரலை உன் ஆவி கேட்கும் பொழுதே விசுவாசம் வருகிறது. And that word is rhema. அதுதான் பேசப்படும், the spoken word. மூன்று மிக முக்கியமான காலகட்டத்திலே, பிதாக்களின் காலம், அடுத்தது கட்டளைகளின் காலம், தேவாலயம் இருந்தது, அதன் பிறகு சுவிசேஷத்தின் காலம். இப்பொழுது மாறாத மிக முக்கியமான, மறுபடியும் மறுபடியும் சொல்லும் தேவன் சொல்லும் காரியம், என் குரலுக்கு செவி கொடுங்கள். Hear my voice. Listen to my voice. மோசே சொன்னான், நான் அந்த மலையில் இருக்கும்பொழுது நான் எந்த ஒரு உருவத்தையும் நான் காணவில்லை, எந்த ஒரு காரியம் இல்லை, நான் ஒருவரையுமே காணவில்லை, அங்கே ஒரு சத்தத்தை மட்டுமே கேட்டேன். God spoke with a voice. அவரது வார்த்தையின் சத்தத்தை, அந்த குரலை நான் கேட்டேன். உபாகமத்தில் அடிக்கடி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவரது ஊழியத்திலே வேதம் வாசிப்பதை குறித்தோ, தியானிப்பதை குறித்தோ, பைபிள் ஸ்டடி செய்வதை குறித்தோ, அல்லது நாங்கள் ஒரு உண்மையுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறது குறித்தோ சொல்லவில்லை. அவரை பின்பற்றுவதற்கு அறிகுறியாய் காரணமாயிருப்பது, முக்கியமாயிருப்பது, என்ன காரியம் அவரை பின்பற்றுவதற்கு முக்கியமாயிருக்கிறது. நான் இப்ப சொன்ன அவ்வளவும் தேவைதான். தியானம் தேவை, வேத தியானம், வேதம் படிக்க வேணும், ஜபம் பண்ண வேணும் எல்லாம். ஆனால் இயேசு இவைகள் முக்கியமாயிருந்தாலும் ஒரு காரியத்தினால் மட்டுமே நீ பின் செல்லலாம் என்று சொல்லும் பொழுது அவர் எதை சொல்கிறார்? என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின் செல்கிறது. ஏன் அவரை பின் செல்கிறது ஆடுகள்? மேய்ப்பனுடைய குரலை கேட்டபடியார். We must hear the voice of the shepherd. Meipanin kural kekka vendum. Meipanudaiya kuralai kettavargal sabaiyile kananal irundadhukkaga alla, sabai garvam pidithavargal endradhukkaga alla, kural kettapadiyinale andha idathai vittu velaga mattargal. Ponalum marubadiyum thirumbi varuvargal. சில சொல்வார்கள், அங்க போன எல்லாம் சித்தி அடிச்சு வஞ்சிக்கப்பட்டு போனேன், அங்க ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒன்றுமே இல்லை, மெய்ப்பனின் குரல் கேட்கவில்லை. யார் மெய்ப்பன்? இயேசு கிறிஸ்து. இது குரல் கேட்டு பழகின ஆடு. இப்ப கேட்கலன்னா அங்க ஒன்றுமே, இங்க வறுமையா இருக்கு. ஐயோ என்னப்பா இது என்ன? சகோதரர்களே, தேவ ஆவியானவர் நம் மச்சிலே இருக்கும்போது நாம் தொடர்ந்து இந்த வார்த்தையை கவனிப்போம், மிக முக்கியம். ஆவிக்குரிய ஜீவியத்தின் வெற்றிக்கு, நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு நாம் வேதத்தை படிக்க வேணும், தியானிக்க வேணும். ஆண்டவர் ஏற்கனவே என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார், எதை தவிர்க்க வேணும், யாரோடு சேரக்கூடாது, எப்படியா இயங்க வேணும் என்று வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு ரேமா, பேசப்படுகிற ஒரு வார்த்தை நமக்கு தேவை. அவர் நேரடியாய் பேசலாம், சொற்பனம் மூலமாய் பேசலாம். நிச்சயமாய் சொற்பனங்கள் முக்கியம், அதை தட்டக்கூடாது. அது அவர் பேசும் மிக அற்புதமான ஒரு ஒரு கருவி. பல வழிகளிலே அவர் பேசுவார், ஊழியக்காரன் மூலமாய் பேசுவார். பட் யூ ஷுட் ஹியர், கெட் த ரேமா. லோகோஸ் என்பது நான் சொல்லிக் கொடுத்தேன், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவன் சகல அவர்களுடைய ஆலோசனையும் அவருடைய சித்தம் முழுவதும் அடங்கியதுதான் லோகோஸ். அதாவது தேவன் ஏற்கனவே எழுதி வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இது சங்கீதம் 119:89 அது நித்தியத்துக்குமாய் வானங்களிலே நிலைவரப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. It is settled in heaven forever. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் ஆலோசனையும் சகலமும் எல்லாமும் அடங்கினவராய் ஜீவனுள்ள அந்த வார்த்தையாயிருக்கிறார். அந்த லோகோஸ் தான் ஆதியிலே வார்த்தை இருந்தார். அந்த வார்த்தை என்றதுக்கு கிரேக்க பாஷையில் போடப்பட்டிருக்கிறது லோகாஸ். ரேமா அல்ல, லோகாஸ்.
அந்த வார்த்தை லோகோஸ் தேவனாக இருந்தார். அந்த வார்த்தை லோகோஸ் தேவனோடு இருந்தார். ஆனால் ரோமர் 10:17 விசுவாசம் கேட்கிறதுனால் வரும். கேட்பதே எதை கேட்கப் போகிறாய்? தேவனுடைய வார்த்தை. அந்த இடத்திலே வார்த்தை ரேமா, நாட் லோகாஸ், ரேமா, பேசப்படுகிற வார்த்தை. அதை இன்னுமாய் நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். Thank you, Lord. Help us, Holy Spirit. மத்தேயு 4:4. மத்தேயு 4:4. இந்த ரேமா எங்களுக்கு ஒரு நாளிலே கிடைக்காமல் போகும் பொழுது நாங்கள் வாடி போவோம். அன்றன்றுள்ள எங்கள் அப்பம் என்று சொல்லி அந்த அப்பத்தை தேவன் இயேசு என்ன இதுக்காக சொன்னார் தெரியுமா? ரேமா, யூ மஸ்ட் ரிசீவ். அந்த பேசப்படுகிற அந்த வார்த்தை உனக்கு தேவை. அந்த நாளுக்கு பெலன் அதுதான். மத்தேயு 4:4. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான், ஜீவிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாயினின்று வரும், வந்த என்றில்லை, வரப்போகிற என்றில்லை, வரும். சொல்லுங்க, வரும். உங்களுக்கு எப்படி போட்டுக்கிறார்கள்? தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற, புறப்பட்டு என்று போடவில்லை, புறப்பட புறப்பட போகிற போகிற என்று போடவில்லை, புறப்படுகிற. அதாவது தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு புறப்படுகிற வார்த்தையை வைத்திருக்கிறார். அவர் பேசுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது ஒரு வசனமாக இருக்கலாம், அல்லது ஒரு குறித்த காரியத்தை குறித்த ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம். அது நமக்கு தேவை. அதுதான் இயேசு ஜெபிக்கும்படிக்கு சொன்னார், அன்றன்றுள்ள எங்கள் அப்பம், அன்றன்றைக்கு தேவையான அந்த உழைமாவை எங்களுக்கு தாரும். அவரது வாயினின்று புறப்படுகிற என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது நித்திய நிகழ்காலத்திலே இருக்கிறது. தேவனும் நித்திய நிகழ்காலத்திலே ஜீவிக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு சொன்னார். இங்கே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர், அவரது வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் எங்கள் சரீர பிரகாரமான, எங்கள் சரீரத்துக்கு தேவையான உணவுக்கு ஒப்பிடுகிறார். அதாவது எங்களுக்கு விளங்கும்படியாய் அப்பத்தினால் மட்டுமே, நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு சாப்பாடு தேவை. சாதாரணமாக உபவாசிக்கும் நாளிலே நாங்கள் அதை தவிர்க்கிறோம். உணவுக்காக வயிற்றை படைத்தார். உணவு வயிற்றுக்குள்ளே போகிறது, சுவாசப்பைக்குள்ளே போகிறது அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அந்த உணவு சமிபாடு அடைந்து சரீரத்துக்கு பலனையும் சுகத்தையும் கொடுக்கிறது. அப்ப அப்பத்தினால், சரீரத்துக்கு தேவையான அப்பத்தினால் நாம் அதை சாப்பிட்டு நாங்கள் அசைவாடுகிறோம். இந்த உலகத்திலே, இந்த சரீரத்திலே ஜீவிக்கிறோம். அது மிகவும் தேவை. இயேசு சொல்கிறார், இந்த அப்பம் எப்படி இந்த உடலுக்கு தேவையோ, நாளந்தும் நாங்கள் சாப்பிடும் இந்த சாப்பாடு. ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் பரலோக அப்பம் தேவை. அந்த பரலோக அப்பம் தான் உறைமா. அவரது வாயில் நின்று வரும், புறப்படுகிற. எத்தனையோ பேர் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். நான் மிக உண்மையாகவே அவர்கள் சாட்சியினோட நான் மிகவும் உற்சாகம் அடைந்தேன். என் விசுவாசம் எழுப்பப்பட்டது. மறுபடியும் சீக்கிரமாக வர வேண்டும் என்கிற ஒரு இன்னும் ஒரு பாஞ்சி வந்திருக்கு. அதனாலே நான் வேணுமென்ற நினைக்கவில்லை. ஒரு சகோதரி சொன்னால், ஆண்டவர் எனக்கு பேசினார் இவ்விதமாக, இந்த இடத்துக்கு போ, நான் காண்பிப்பேன். அதன் பிறகு அவள் இங்கே வந்தார். அற்புதமாக வழி நடத்தது. அது ஒரு ரேமாவாக பேசப்பட்ட வார்த்தை அவளுக்கு கிடைத்தது. வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் லோகாஸ், அது உண்மை, அந்த வார்த்தை உண்மை. ஆனால் அதை எடுத்து ஆவியானவர் எங்களோடு பேசும் பொழுதே நம் உள்ளத்திலே அவரது குரல் கேட்கிறது. அதுக்கு பேர் தான் ரேமா. இயற்கையான உணவு, நம்முடைய சாதாரண இயற்கையான இந்த உடல், இந்த உலக சரீரத்துக்கு உணவாய் அமைகிறது. அது இல்லாமல் நாங்கள் செத்து போவோம். அதே விதமாக இயேசு சொல்லுகிறார், ஆவிக்குரிய உணவு, அவர் பேசும் ஒரு வார்த்தை, எங்களுடைய உள்ளான மனுஷன் இருதயத்துக்கு, ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் உணவாய் அமைகிறது. தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற அந்த வார்த்தை, இந்த ரேமா எனப்படுகிற தேவன் பேசுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம் மட்டும்தான் நாங்கள் கேட்கலாமே ஒழிய மற்றபடியால. The Holy Spirit is the voice of God. Jesus Christ is the word of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய குரல். வார்த்தையும் தேவை. நாம் எந்த இடத்துல நிற்கிறோம், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, அது ஒரு மேப் மாதிரி. மேப்புக்கு தமிழ் எனக்கு சரியா, வழிகாட்டி மேப் இருக்குது. நாங்கள் பார்ப்போம் எவ்வளவுக்கு போறது, இந்த போது இந்த ரோடு விடத்த போகுது, ஓ இதுல இங்கால டேர்ன் எடுக்க வேணும். அது தேவை, அது வார்த்தை. ஆனால் கைடும் எங்களுக்கு தேவை, ஒரு கைடு எங்களுக்கு தேவை போற வழியிலே. சில வழியில இருண்டு போ மேப் பார்க்க முடியாமல். பரிசு தாவியானவர் தான் எங்களது கைடு. He shall guide you into all truth. அவரை உங்களை சகல சத்தியங்களுக்கு வழி நடத்துவார். சோ பரிசு தாவியானுடைய வாயினாலே நாம் அந்த குரலை நாம் கேட்கலாம். அதனால் அந்த ஏழு சபைகளுக்கும் இயேசு கடைசியாய் பேசும்பொழுது ஆவியானவர் மூலமாய், ஆவியானவர் பேசுகிறதை செவியுள்ளவன் கேட்க கடவான். நான் சொன்னேன் அந்த செவி என்று சொல்லும்பொழுதே சரீரத்தில் இருக்கும் செவி அல்ல, உள்ளான மனுஷனுடைய செவி, அவனுடைய இருதயம். We are going into that. இன்றைக்கு அதுக்குள்ளே நாம போறோம். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு அவரது ஒரு வார்த்தை தேவையில்லையா? வேத புத்தகத்திலே அவருடைய எழுதப்பட்ட வார்த்தை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் சொல்லும் ஒரு வார்த்தை, நீ இதை செய், நீ இதை விட்டு விலகு, இந்த காரியத்தை வைத்திருக்காதே, அதை விட்டுவிடு, நான் காட்டுக்கு இடத்துக்கு போய் அலுமாரியை தர. அதுதான் ரேமா. ஆடுகளுக்கு மெய்ப்பரின் குரல் கேட்கும் என்று இயேசு சொன்னார். அப்ப வார்த்தையும் முக்கியம், லோகாஸ், அதே நேரத்தில் குரலும் முக்கியம், ரேமா. ஆனா குரல் எப்பொழுதும் வார்த்தைக்கு மாறாய் பேசாது. வார்த்தையை அங்கீகரிக்கிறதாயும் அதை பிரகடனப்படுத்துகிறதாயும் தான் இந்த குரல் இருக்கும். எப்பொழுதும் சகோதரர்களே, இதோ பாருங்கள், நாங்கள் வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாய் முன்னுக்கு வைத்து பாக்குறீங்களா? வெள்ள பேப்பர்ல கரப்பெழுத்துக்களை பார்க்கிறோம் இல்லையா? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறார்கள், சில இடங்களில் நாங்கள் சிவப்பு எழுத்துக்களை பார்ப்போம். ஆனால் குரல் கேட்கறது இல்லை. ஆவியானவருடைய குரல் கேட்கறது இல்லை. Just you look at words that are black on white paper. அநேக வசனங்களை உன் கண்கள் பார்க்கிறதே, சில அதிகாரங்களை வாசிக்கிறாய், ஆனால் அதிலே இருந்து உன் தேவனுடைய குரல் உனக்கு கேட்கிறது இல்லை. கவனமாய்கள், தடுமாறாதே. எப்படி நாம் சில வசனங்களை கேட்கலாம் உள்ளே? உன் கண்கள் பார்க்கிறதே. சில சமயம் நீ சொல்கிறாய், நான் இதை முன்பு வாசிச்சிருக்கிறேன், இதோட ஐந்தாவது தடவை வாசிக்கிறேன், எபேசியர் புத்தகம். ஆயினும் குரல் கேட்கவில்லை. அவதானிக்கிறீங்களா நான் சொல்ற நேரம்? இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? குரல் கேட்கவில்லை. எப்படி அந்த குரலை கேட்பது? பரிசுத்த ஆவியானவர் மூலம் மட்டுமே நாம் குரலை கேட்கலாம். பரிசுத்தாவியானவர் மட்டுமே தேவனுடைய குரலை நாம் கேட்கலாம். ஏன்? அவரே தேவனுடைய குரல். பார்த்தோம், ஆசீர்வாதங்கள் கலைக்கு பிடிப்பதற்கு எது முக்கியம்? அவர் குரலை கேட்டு கேள்படிவது. சாபங்களை வந்து பிடிக்க எது ஏதுவாயிருக்கிறது? குரலுக்கு செவி கொடுக்காமல் போகிறோம். குரல், the voice of God. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது ரேமா
அவர் வாயில் நின்று புறப்படுகிற வார்த்தையின் கூடாக எங்களை வழி நடத்துகிறார். என்ன செய்ய வேண்டும்? யார் வீட்டுக்கு போகக்கூடாது? இந்த வேத புத்தகத்தை இன்றைக்கு வாசிக்க வேணும். அவருக்கு தான் தெரியும், நான் சகரியா வாசிக்க வேணுமா, அல்லது இன்றைக்கு நான் செப்பனியா வாசிக்க வேணுமா, அல்லது யோனாவின் புத்தகத்தை வாசிக்க வேணுமா, அல்லது வெளிப்படையாமல் வாசிக்க வேணுமா? யாருக்கு தெரியும்? அவருக்கு. ஏன்? அவர் தான் அது கூட ஒரு உரையமா ஒன்றை கொடுக்க போகிறார், ஒரு வார்த்தையோடு பேச போகிறார். அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்க வேணும், லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு ரைட். இந்த உரையமா இல்லாமல் ஒவ்வொரு நாளிலும் அவர் வாய் நின்று புறப்படுகிற, வாய் நின்று வரும் அந்த வார்த்தை எங்களுக்கு கிடைக்காதபடியினாலே, தண்ணீர் ஊற்றப்படாத ஒரு சாடியில் இருக்கிற ஒரு மரத்து மாதிரி வாடி போய் வதங்கி போய் நாம் காணப்படுகிறோம். எங்கள் ஆவிய ஆத்மாவுக்கும் உற்சாகப்படுத்தி பலன் கிடைக்க அதுக்கு ரேமா தேவை. ரேமா கிடைக்கிறவர்கள் நாளாந்தம் வித்தியாசமான ஜனமாயிருப்பார்கள். அந்த ரேமா, அந்த பேசப்படுகிற வார்த்தையை கேட்கிறதுனால் விசுவாசம் மட்டும் வர்றதில்லை, கழிகூறுதல் வரும், சமாதானம் வரும், உற்சாகம். You have boldness. You have boldness. ஏய், மோசே அந்த பெரிய ராணுவம் உள்ள அந்த ஒரு ராஜாக்கு முன்பாக போய் விடு என் ஜனத்தை என்று சொன்னான். அவன் ரேமாவை பெற்றான் தேவனிடத்திலே. அந்த பேசப்பட்ட வார்த்தை சொன்னான், மோசே நீ போ, நானும் கூட இருப்பேன். யாரும் அந்த சத்தத்தை கேட்கவில்லை. தேவன் நேரடியாக பேசினார் மோசையோடு. ஒன்றும் நடக்காத போது போய் முறையிட்டார். ஏன் என்ன அனுப்பினார்? அவர் சொன்னார், இனிமேல் பார் நான் என்ன செய்கிறேன். He received Rhema. Rhema கிடைச்சவர்கள், அந்த பேசப்பட்ட வார்த்தை கிடைச்சவர்கள் நிற்க முடியாத பிரத. மலைதான் பிறண்டாலும் தேவத்தார். ஏ, அது விசுவாசத்தை கொண்டு வந்தது, தேவனுடைய குரல் கேட்டது. பேசப்படுகிற வார்த்தை கூடாக, அந்த ரேமா வார்த்தை கூடாகத்தான் எங்களை, தமது ஆடுகளை தேவன் வழி நடத்துகிறார். பரிசு சாமியானவர் எங்களுக்கு முன்பாக அவர் மேய்த்துக் கொண்டு போகிறார். சபைக்குள்ளே அவர் தான் மேய்ப்பன், சபைக்கு மேலே பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. பரிசு சாமியானவர் தமது குரலால் வழி நடத்துகிறார். அதனால்தான் இயேசு சொன்னார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை செவியுள்ளவன் கேட்க கணவான். இப்ப விளங்குதா? We must cultivate a heart to hear the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய குரலை கேட்க நாம் எங்கள் இருதயத்தை பண்படுத்தி ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். தேவன் மன்னாவை ஒவ்வொரு நாளிலும் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனத்துக்கு. அது உடலுக்கு உணவாக அவர் கொடுத்தாலும் அந்த உணவு பரலோகத்தில் இருந்து போடப்பட்டது. That's a miraculous food. அது அற்புதமான ஒரு உணவு. மரத்தில் இருந்து வளரவில்லை, அரிசி மாதிரி. அதை அவர்கள் சாப்பிட்டார்கள். எந்த ஒரு நோயும் அவர்களுக்கு வரவில்லை. இயேசு அந்த உணவை தம்மோடு ஒப்பிடுகிறார், நானே வானத்தில் இறங்கி வந்த மெய்யான அந்த அப்பம். மன்னாவை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவு தான் கொடுத்தார். ஆனால் நான் மெய்யான அந்த அப்பம், ஜீவ அப்பம் என்று சொன்னார். ரோமர் 8:14 அதிலே, எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். இங்கு புத்திரர்கள் என்று சொல்லும் பொழுது குழந்தைகள் அல்ல, பிள்ளைகளும் அல்ல. குழந்தைகள் என்றால் பிறந்த பாலகர்கள், 1 வயது 2 வயது. பிள்ளைகள் என்று சொன்னால் 5 வயது 4 வயது. அப்படி புத்திரர் என்று இங்கே போடப்படும் பொழுது சன்ஸ் என்று சொன்னால் யூத அவர்கள் அவர்களுடைய கணிப்பு என்ன? வளர்ந்த பிள்ளைகள், மெச்சுவர்ட் சன், நன்றாய் வளர்ந்து காரியங்களை அறிந்த பிள்ளைகள். தேவ ஆவியானவராலே நாம் பிறக்காவிட்டால் நாம் மறுபடியும் பிறக்க முடியாது. ஆவியானவரால் நாம் மறுபுற படையாவிட்டால் நான் ஒருவரும் பிறக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும் தான். யோவான் 3:3-5. அதே நேரத்திலே ஆவியிலே நாங்கள் தேவ ஆவியானவராலே பிறந்தால் நாங்கள் குழந்தைகளாக இருக்கிறோம். 2 Peter 2:1. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் குழந்தையாகத்தான் பிறக்கிறான். ஆனால் அநேக பேர் சபையிலே குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஏன்? ஆவியானவருடைய வழி நடத்துதல் அவர்கள் இல்லாதபடியினால். ஆவியானவருடைய வழி நடத்துதல் தொடர்ந்து எப்படி யார் யார் பழகி கொள்ளப் போகிறார்களோ அவர்கள் they are going to maturity, அவர்கள் வளர்ச்சி அடைந்து புத்திரராகிறார்கள். ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறவர்கள் தான், அவரது குரலை கேட்டு வழிநடத்தப்படுகிறவர்கள் மட்டும்தான் புத்திரர்களாக இருப்பார்கள். வழிநடத்துதல் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? குழந்தைகள், சொல்லுங்க குழந்தைகள். அதனால் தான் எத்தனையோ பேர் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆவியானவருடைய குரல் கேட்க முடிகிறதில்லை, அவராலே வழிநடத்தப்படுகிறதில்லை. அதனால இவர்களுக்கு பலர் வந்து அதப்படி இது எப்படி அப்படி நீங்க செய்யலாம், இது நீங்க எப்படி செய்யலாம், அல்லது வஞ்சிக்கு வருவார் கவிச்சவர்கள் கட்சி, அதெல்லாம் தெரியலே, தேவன் நினைத்து வைத்ததை மனுஷன் பெருக்காது இருப்பாளான. இல்லை இல்லை, கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் எல்லாம் ஜபத்தால் வெல்லலாம். ஓ வந்து பார், ஆவியானவருடைய சத்தம் குரல் கேட்காதவர்கள் உலகத்தின் குரலை கேட்டேயாக வேண்டும். அல்லது சாத்தானின் குரல் உன் மனதிலே பேசுவதை கேட்டேயாக வேணும். அவர் சொல்கிறார், நான் உன்னை வழிநடத்துவேன். தேவ ஆவியானவரால் எவர்கள் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்காங்க. சகோதரர்களை, சில ஊழியர்களாலும் அல்லது சில விசுவாசிகளாலும் பிள்ளையாக வழிநடத்தப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் இன்றைக்கு சபையிலே. இன்றைக்கு பெரிதான வஞ்சிப்பு இப்படிப்பட்டவர்கள் கூட ஆய்வாரது. ஏன் தெரியுமா? நாங்கள் நேரம் செலவழிக்கிறதில்லை தேவனுடைய குரலை கேட்கிறதுக்கு. நாம் அவனுடைய வழிநடத்துதல் இல்லை. தேவன் எதை என்னிடத்தில் இப்பொழுது கேட்கிறார்? நான் கனடாக்கு போகணுமா நீ போகணுமா, அல்லது அங்கு நான் யார்டையும் சாத்திரம் கேட்க போக வேண்டியதில்லை. தேவன் என்னோட பேச வேணும். நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் கண்ணை வைத்து நான் வழி நடத்துவேன் என்று அவர் சொன்னாரே இல்லையா? நாங்கள் இந்த காரியத்திலே தேவனுடைய குரலை கேட்டு வழிநடத்தப்பட, தேவ ஆவியானவராலே வழிநடத்தப்பட நாங்கள் அதை நெக்லெக்ட் பண்றதால், சபிக்கிறதுனாலே நாங்கள் பல குரல்களால், முக்கியமாய் சபையில் இருக்கிறவர்கள், வேறு சபையில் இருக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், அவர்கள் வந்து அதை இதை சொல்லி நாங்கள் பிழையான வழியிலே வழிநடத்தப்பட எங்களை ஒப்புவிக்கிறோம். ஏதோ அவங்களுக்கு எனக்கு தெரியுமா எத்தனை பேர் பிழையான வழிகளில் போயிருக்கிறார்கள் இந்த மத்த சபைகளிலே. They will say something, brother, they will take a verse from the Bible and show it to you. வழக்கமா அவங்க உபயோகிக்கிறதுதான், கத்தரால் கூட அந்த காரியம் இல்லை. அந்த சகோதரி பாவம், அதை நம்பிட்டு ஜபித்தால் கூட அந்த காரியம் இல்லை. இவனுக்கு செண்டு அப்பத்துக்கு ஜபம் பண்ண உனக்கு எடுக்கலாது, ஒரு 10 ரூபாய்க்கு உனக்கு ஜபம் பண்ண உனக்கு விசுவாசமே, அது ஜபத்தால் எல்லாம் முடியும். இதுக்கு பெயர் foolishness, stupidity, முட்டாள்தனம். பல காரியங்கள் கூட பரிசுத்தாவியானவரை மேம்படி நடத்துகிறார். ஏற்கனவே நான் சொன்னபடி அவர் மூலமாய் நாம் மறுபடியும் பிறக்கிறோம். ஆனால் பிறந்த பொழுது குழந்தையாயிருக்கிறோம். நாம் வளர்ச்சி அடைவது அவர் மூலமாய் வழிநடத்தப்படுகிறது. We must be led by the Spirit. அவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் மட்டுமே புத்திரராகிறார்கள், வளர்ந்த பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள். நாங்கள் தேவ ஆவியானவருடைய குரலை கேட்டு நடக்கும் பொழுதே நாங்கள் அவர் நாங்கள் போக வேண்டிய வழியிலே நாங்கள் நடக்க ஆரம்பிக்கிறோம். We receive direction as we receive the voice of God. The voice of God, தேவனுடைய குரல். இங்க பாருங்க, எத்தனை பேர் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே சரியான இடத்திலே சரியான நேரத்திலே இன்றைக்கு என்னை கொண்டு போய்விடும்.
Right place at the right time. நீ சரியான இடத்திலே இருக்கலாம், ஆனால் பிழையான நேரம். இந்த சரியான இடத்திலே சரியான நேரத்திலே இருக்க வேண்டியது அறிந்திருக்கிறது ஒரே ஒருவர், பரிசுத்தாவியானவர். அவருடைய குரலை நாங்கள் தவிர்க்கிறதுனாலே நாம் பல காரியங்களை ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். ஒரு ஆள் என்னை ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், ஆனா நான் அந்த ஆளை காண வேணும். அந்த ஆள் எங்க இருக்குது, எந்த நேரத்தில் நான் போகணும், யார் அறிந்திருக்கிறது? ஆவியானவர். எத்தனை சில சமயங்களில் நீ ஜபிக்காத பொழுதும் நீ போன நேரத்தில் ஐயோ நான் உங்களுக்கு காண வேணும் என்று நான் சொல்ல, லக்கி ஐ சா யூ. ஆவியானவர் அதை அரேஞ்ச் பண்ணினார். சரியான இடத்திலே சரியான நேரத்திலே தேவன் சவுலை கொண்டு போனார். அந்த இடத்திலே உடனடியாய் சாமுவேலை சவுல் சந்தித்தான். அந்த மாதம், அந்த கிழமை, அந்த நாள், அந்த நேரம் ஆவியானவர் அறிந்திருந்தார். அங்கு மீண்டும் போனாலும், அந்த கிராமங்களுக்கு போனாலும், பல இடங்கள் சுற்றி தெரிந்தாலும், அந்த சரியான நேரத்தில் சூழ்நிலையை மாற்றி கொண்டு சென்றது யார்? தேவ ஆவியானவர். ஆனா நாங்கள் இந்த பொடிப்பட்ட ஜபங்களை ஜபிக்கிறதில்லை. ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே இன்றைக்கும் சரியான இடத்திலே சரியான நேரத்திலே என்னை கொண்டு போவோம். பரிசுத்த ஆவியானவரே இவைகளை செய்கிறார். ஒரு இடத்துக்கு போகிறாய், பஸ்ல ஏறி, அந்த பஸ் போய் ஒரு 50 மைல் போய் நிற்பாட்டப்படுகிறது. ஆனால் அந்த பஸ்ஸுக்கு ஏதோ ஒரு விபத்து வர இருக்கிறது. அதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதிலே போக வேண்டாம், வேறு ஒரு பஸ் எடு. இந்த குரல் கேட்க அந்த பஸ்ல போகும் பொழுதே அது விபத்துக்குள்ளாகி எல்லாரோடும் சகோதரர் மறித்து போகிறார். இப்ப எனக்கு சொல்லுங்க, எவ்வளவு முக்கியம் இந்த குரல் என்று. இப்படியே ஆண்டவர் பேசியிருக்கிறார். எத்தனையோ பேரோடு, டோன்ட் டேக் தட் பஸ், டோன்ட் கோ ஆன் தட் பிளேன். ஆனால் இந்த குரலை நாம் செவிசாய்க்கிறதில்லை. எங்களுடைய கண்ணெல்லாம் இந்த நேரம் இதான் அநேகமான கழுது. இந்த பஸ்ல போக கூடாது, போகலான்னு இருக்காது. இல்லை, யாரை கல்யாணம் கட்டவனு கட்டக்கூடாது இருக்குதா? பேர் இருக்குதா? ஊர் இருக்குதா? இல்லை. அதுக்கு என்ன தேவை? ஆவியான விஷயம். சில வேளை ஒரு எரிச்சலை போட்டு விட்டுருவார் உள்ளுக்கு, ஆளை கண்ட உடனே கொல்லோன்னு போல வருது பார்க்க உள்ள. ஏன் ஆட்டவரே? ஒரு கோபம், இனம் தெரியாத ஒரு கோபம். ஏன் நான் சும்மா கொல்ல வேணும்? என்ன இது? இதுகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காத நேரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு வெற்றி இல்லை. அதனால் தான் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி சும்மா ஜபத்தை ஒரே 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 ஒரு சும்மா ஜபம் பண்ற. The voice of God is the Holy Spirit, and we need to train our hearts to listen to Him. And He will say, don't marry this year, in the varsham, no. நெக்ஸ்ட் இயர். ஏற்கனவே நீண்ட வருஷங்களாக ஒரு ஆளை காதலித்து இருந்த அந்த சகோதரியை பெனிஹினுக்கு ஆண்டவர் சொன்னார், இவளை இடிபட வேணும், லீவ் ஹர். நான் ஆண்டவரே பெரிய கஷ்டமா, லீவ் ஹர், அவள் போக விட வேண்டியதாயிருந்தது. ஆவியானுடைய குரல் தேவை. அந்த பேசப்படும் அவரது வாயினின்று புறப்படுகிற அந்த வார்த்தையை கூட அவர் பேசுகிறார். எப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய குரலை நாங்கள் கேட்டு அதிலே நாங்கள் சந்தோஷம் அடைந்து அந்த வழி நடத்துதலை பெற்றுக் கொள்ளலாம். தேவ ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். தேவ ஆவியானவரால் எப்படி வழிநடத்தப்படுவது? அவர்களை குரலை கேட்க வேண்டும். எப்படி அவரது குரலை கேட்பது? நம்ம இருதயத்தை பண்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே ரகசியத்தை பார்ப்போம். ஏசாயா 50 இதை பாருங்க சகோதரர்களே, எங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆனால் எங்களுடைய மனம் அங்கிங்க ஓடுகிறபடினாலே அவர் பேசுகிறதாக நாங்கள் எடுக்கவில்லை. நீங்க சொல்லி ஒரு மனம் இப்படி சொன்னதான் சொல்லி நான் நினைக்கிறேன். ஆவியானவரா தான் எத்தனை தரம் அப்படி தாடுமாறுகிறோம். ஏசு 50:4 இழைப்படைந்தவனுக்கு, இது இயேசு கிறிஸ்து பேசுகிறார், இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற ஒரு வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானை நாவை தந்தனளினார். இயேசு சொல்லுகிறார், இதோ பாருங்க, இயேசுவுக்கு தம்முடைய ஊழியத்திலே எத்தனையோ இழைப்படைந்த நெருக்கப்பட்ட குடும்பங்கள், தனிப்பட்ட மனிதர்கள் அவரை சந்தித்தார்கள் அல்லவா. அவர்களுக்கு ஒரு சரியான வசனம் தேவையாயிருந்தது, அவர்களுக்கு ஒரு உற்சாக வார்த்தை தேவையாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கே கர்த்தராகிய ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? அவருக்கு நாளாந்தம் வார்த்தையை கொடுக்கிறாராம். இன்னை நாள் வரப்போவது இன்னை வார்த்தையை சொல்ல வேண்டும். இங்கு பார், எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். எப்பொழுது தேவன் பேசுகிறாராம்? மத்தியானந்தோறும் இரவு தோறும். பாத்தீங்களா, வெளிநாடுகள் எல்லாம் காலை தோறும் எழும்புறதே 10:11 காலை தோறும் என்னை எழுப்புகிறார். சிலர் எழும்ப முடிகிறது இல்லை, காலை தோறும் எழுப்புகிறார். என்னுடைய இருதயத்தை எழுப்புகிறார், என் இருதயத்தை கூர்மையாக்குகிறார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அதை பார்த்தாயா ரகசியத்தை? என் செவி என்று சொல்லும் பொழுது என்ன தெரியுமா? என்னுடைய உள்ளான மனுஷன், உள்ளான இருதயத்தை அவரது குரல் கேட்கும்படி கவனிக்க செய்கிறார். நாங்க ஜெபம் பண்ணுவோமா எப்பயாவது? ஆண்டவரே, காலைதோறும் என்னை எழுப்பி என் செவியை உமது குரலுக்கு கவனிக்கும்படிக்கு செய்யும். நாங்க பண்ண மாட்டேன் ஜெபம். ஒவ்வொரு நாளிலும் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். நான் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருவரையும் பயங்கர கருவிகளாய், நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார், தகப்பன்மார், இந்த செய்தியை கேட்கிறவர்கள், இந்த கடைசி நாட்களிலே பயங்கர அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் கடந்து சென்றேன். நீங்கள் ஜபிக்க தொடங்கும் பொழுதே அசுத்தாவிகள், சகல விதமான பில்லு சூன்ய கட்டுக்கள், கேன்சர், புற்றுநோய், எல்லாம் கசம் எல்லாம் உடைந்து ஜனங்கள் விடுதலை அடைந்து இந்த இடத்தை போகும் இடமெல்லாம் அசைத்து அவர் நிரப்ப இருக்கிறார். நிச்சயம், நிச்சயம் சடுதி என் வாயாலே வந்தது. அது இன்றைய சின்ன 22 பிறகு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த என்னை சந்தித்த இந்த நாளிலே, ஆகையால் அவரது குரலை கேட்க நீ உன் இறுதியை ஒப்புக் கொடுத்து அவரிடத்தில் சொல்லு, குரலுக்கு நான் செவிசாக்கும்படி கவனிக்கும்படிக்கு செய்யும் ஆண்டவர். இதோ பார்த்தாயா, மற்றவர்களுக்கு ஆறுதல் வாய்ச்சி சொல்ல எனக்கு தெரியாது ஆண்டவரே. என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியாது. யாருக்கு எப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல வேண்டும் எனக்கு தெரியாது. உளறி விடுகிறேன், அதனால் ஆக்களை நான் அப்படியே இழந்து விடுகிறேன். ஆண்டவரே, எனக்கு சரியான வார்த்தை சொல்ல என் செவியை திறந்துவிடும். அதோ பார்த்தீர்களா, காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என் குரலுக்கு நீ செவி சாய்த்தால், என் வார்த்தைகளுக்கு நீ கவனம் செலுத்தினார். அதை பார்த்தீங்க, கர்த்தராய் ஆண்டவர் என் செவியை திறந்தார். Our heart must be opened. செவி என்று சொல்லும் பொழுது இந்த சரீரத்தில் இருக்கும், முகத்திலே ரெண்டு பக்கத்தில் இருக்கும் இந்த சிறகுகள் அல்ல, உள்ளான இருதயம், உள்ளான என் இருதயத்தை திறந்தார், உள்ளான ஆவியை திறந்தார். அவரது குரலை நான் கேட்கும்படி ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஜெபிக்கலாம். சகோதரர்களே, நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரின் இருதயத்தில் பேசினார், நிச்சயம் நான் அவர்களோடு பேசுவேன். உன்னோட இந்த ஜெபத்தை செய். உமது குரலை கவனிக்கும்படி என் செவியை திறந்தரலும், என் இருதயத்தை திறவும் ஆண்டவரே. சரியான இடத்திலே சரியான நேரத்தில் என்னை கொண்டு போய்விடும். இளைப்படைந்தவருக்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல, என் இருதயத்தை திறந்துவிடும். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை தாடியை பிடிக்கிறவர்களுக்கு என் தாடைகளை தாடி ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உவள் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இங்கு பாருங்கள், இயேசு எப்படி தைரியமாக மனம் சோர்ந்து போகாமல் கோபமடையாமல் முதுகினை வாரினால் அடிபட்டு தாடியை பிடிச்சு இழுத்து பிச்சு அதுலேயும் இருந்து ரத்தம் முள்முடி தரைச்சு காரி துப்பி இவைகளுக்கு எந்த பலத்தினால் ஒப்பு கொடுத்தார்? கவனமாய்க்க சொல்லவா, காலை தோறும் தேவன் அவரோடு பேசினார். அந்த குரல் அவர் இன்றைக்கு இந்த காரியங்கள், இன்றைக்கு மகனே. அதனால் அவருக்கு தைரியம் வந்தது. அந்த நேரம் வந்ததும் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இதோ ரேமா கேட்டதனால், அல்லது அவர்கள் எங்கள் தாடியை பிடிக்க அவர்களது கழுத்தின் தலையும் எங்கள் கையிலே இருக்கிறியா? அவன் துப்ப நாங்கள் அஞ்சு தரக்க துப்பி இருப்போம். எல்லாமே நான் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்பொழுது நாம் சமாதானத்தோடு தாழ்மையோடு நாம் ஒப்புக் கொடுக்க போறோம் தெரியுமா? ரேமா, அந்த காலையிலே அவர் குரல் கேட்கிறதுனால். அது இயேசு பிரதர், இயேசுவோடு அப்படி யார் சொன்னதே, நாங்கள் வேறு அண்டு. நீ எங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? இயேசுவுக்கு பின்னாலேயா, அல்லது இயேசு ஒரு படி மேலே நீ கேளுக்கா? அவருடைய கூட எழுப்பி அவருடைய கூட உட்காரவும் பண்ணினார். முதற் போரானவர்களின் சங்கம். இந்த குரலுக்கு கேட்க நாங்கள் ஜபிக்காததுனாலே, நாங்கள் நேரம் செலவழிக்காததுனாலே, அந்த நாளுக்கு நடக்க போற காரியங்கள் எங்களுக்கு தெரியாது. அதுக்கேற்ற பெலன் எங்களுக்கு இல்லை. எதனால் பெலன் வரப்போகிறது? டு ரிசீவ் தட் ரேமா. அது நமக்கு தேவை. அந்த பெலன் தான் இயேசுவை கொண்டு சென்றதே அந்த நெருக்கங்களுக்கு கூட. பிதா பரிசுத்தாவியானவர் மூலமாக அவரோடு பேசினார். ஒவ்வொரு நாளிலும் இயேசு பிதாவினுடைய குரலை கேட்டே ஒவ்வொரு நாளையும் ஆரம்பித்தார். எந்த இடத்துக்கு போக வேணும், எவ்விடத்துக்கு போக வேணும், ஆண்டவர் சொன்னார். இது எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாயிருக்கிறது. இது எப்படி ஆகும் என்றே, இயேசு தம்மை முழுவதுமாய் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தவராக இருந்தார். நாங்களும் அந்த நிலையை அடையலாம். தேவனுடைய ஆவியினாலே அவர் வழி நடத்தப்பட்டார் புத்திரனாக. நாங்கள் தடுமாறுகிறோம், நாங்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. ஆவியானுடைய வழிநடத்துதல் ஆகையினாலே உலக ஜனங்களின் வழிநடத்துதல், வேறு போதகர்களின் வழிநடத்துதல், அவர்கள் நல்ல போதகர்களாக இருக்கலாம், கள்ள போதகர்களாக இருக்கலாம், சில விசுவாசிகளின் சொல்கிற காரியங்கள், எல்லா ஆலோசனையும் வேண்டி எடுத்துக்கொண்டு தடுமாறவும் கூடாது. சி அதானே என்ன செய்யறேன், சி அதானே என்ன செய்யறல, சி அப்படி சொன்னா இப்படி சொல்றாரு, இப்படி சொன்னா அப்படி சொல்கிறார்கள். ஒரு பிள்ளைக்கு திமத்தி எடுத்துக்கொள்வோம், அல்லது அல்வினோ இல்லைன்னு, ஒரு ஆள் சிங்களத்தில் பேசு, ஒரு ஆள் தமிழில் பேசு, ஒரு ஆள் இங்கிலீஷில் பேசு, ஒரு ஆள் பரங்கி பாஷையில் பேசு, தடுமாறுவார்களா இல்லையா? They get confused. எல்லா சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறது. ஆவியானவர் என்ன பேசுகிறார்? இன்னமும் குழந்தையா இருக்க போகிறாயா? குழந்தைகளுக்கு அவரது சத்தம் கேட்காது. ஆயினும் அவர்களுக்கு கூட, ஒன்றும் அறியாதவர்களுக்கு கூட ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்துக்கூடாய் பேசி அவர்களை கொண்டு வருகிறார். நீ எழும்பி போ, நான் காட்டுமிடத்துக்கு போ. அவர் வந்தார்கள், எங்காண்டவரை போறது? வழிநடத்தப்பட்டு வந்து நேராக இந்த சபைக்கு வருகிறார்கள். அல்லது ஒரு சொற்பனத்திலே பேசுகிறார். இந்த ரேமா ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய குரல் அவருக்கு கேட்டதனாலே இயேசு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, அதாவது அவர் அவருக்கு கிடைத்ததை பார்ப்போம். முதலாவது, மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்த பேசக்கூடிய அந்த உற்சாகப்படுத்தும் வார்த்தையை பெற்றுக்கொண்டார். எந்தெந்த இடத்துக்கு போக வேண்டும், எந்த இடத்திலே அங்கே நிற்க வேண்டும் என்கிறது தேவன் அவரோடு பேசினார். அது மட்டுமல்ல சகோதரர்களே, ரேமா கேட்கறதுனால மிக பெரிதான ஒரு காரியம் நமக்கு கிடைப்பது என்ன தெரியுமா? இயேசுக்கு கீழ்ப்படிவு, கீழ்ப்படிவு, obedience. When you hear the word of God, you just obey. Just obey. You, because you heard it, you just obey. கீழ்ப்படிவு. அதனால் வரும் பலன் என்ன? கீழ்ப்படிவு. அப்போ சொல்ற ஏஞ்சல்ஸ் மூலமாக அவங்க கூறப்பட்டது, நீங்கள் போய் இந்த வாசை ஜீவ வார்த்தைகளை போய் நின்று அங்கே பிரசங்கம் பண்ணுங்கள். ஆகினால் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்கவில்லை. அவர்கள் போய் பிரசங்கம் பண்ணாலும் அவர்கள் கொண்டு போய் வாரனால் அடித்தார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். ஏன்? ரேம் அவர்களுக்கு கிடைத்தது. அடுத்ததாக, அந்த நாளுக்கூட போக வேண்டிய நெருக்கமோ எதுவோ பள்ளத்தாக்கோ அவைகளை எல்லாவற்றுக்கும் தேவையான பலன் அதை பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக பெற்றுக்கொண்டது ஏழாம் வசனத்திலே இருக்குது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அறிக்கையின் வார்த்தைகளை பாருங்கள். நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, இருந்தால் தேவன் பேசும் அந்த குரலை நான் கேட்டேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன், எவரும் என்னை தடுக்க முடியாது, நான் நேரடியாக போகிறேன் எருசலேமுக்கு. அங்கு போக வேண்டாம், அங்கே உங்களை கொலை செய்வார்கள். நின்றாரா? இல்லை, போனார். ஏன்? தேவனுடைய குரலை கேட்டார். எப்பொழுது? ஒவ்வொரு நாளிலும். நான் சொல்றேன், இந்த வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் 99% சபைகளிலே தேவனுடைய குரல் கேட்டு ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறது, கற்பிக்கப்படுகிறதே இல்லை. உளறாத கிடந்த எல்லாற்றையும். How to be led by the Holy Spirit. How to hear the voice of God. Hardly taught. எத்தனை கேசட்டுகள் எடுக்கலாம் அதில்? அதனால பிசாசு வந்து பேசுகிறது. பலர் பலவிதமாக பேசுகிறார்கள். நாத்தான் வேலை போலவும் தீக்கதரிசி நாத்தானை போல தாவீதின் இடத்தில் வந்து கூறுகிற நல்ல காரியங்களையும் கூறுகிற போதகர்களும் அல்லது கள்ளப்போதர்களும் இருக்கிறார்கள். தாவீது சொன்னான், ஆண்டவர் வீடை பார்க்க, இந்த வீடு பெருசா இருக்குது, ஆண்டவர் வீடு கூடாரமா இருக்குது. இவன் வந்து சொன்னான், சரி உன் இருதயத்தில் இருக்கிறது செய், நீ கட்டு பெரிய ஒரு ஆலயத்தை, ஆண்டவருக்கு வீடு கட்டு. நான் தான் வீட்டை போகிறான், ஆண்டவர் அங்க சொல்றார், இல்லை தாவீது கட்டுகிறது இல்லை. பாத்தீங்களா? அது நல்ல காரியம் போல இருக்குது, ஆனா தேவனுடைய சித்தமா தான் இல்ல. திரும்பி வாரான், இல்ல இல்ல நீ கட்டுறது இல்லையா. இப்படி எத்தனை இருக்குது சகோதரர்களே. எப்பொழுது நாம் தேவனுடைய குரலை கேட்க நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த போகிறோம். ஆக்கள சொல்லுக்க காட்டிலும் மனதில வார ஆலோசனைகள் அதுல போவாய். உன் சுய புத்தியில தங்கியிருந்து சரி, ஆனால் பேசும் ஆண்டவரே என்று சொல்லும் பேசுறான். ஒரு தடவை சிசாமி சொன்ன, நாங்கள் கொழும்புக்கு போக வேண்டியதாக இருந்த சிவரமிக்கு ஒரு எக்ஸாம் என்று சொல்லி நான் சொன்னேன், இல்லை இங்க ஒருவரும் இல்லை, சபை பார்க்கறது நான் வர முடியாது, ஆண்டவர் பேச வேணும், பிரச்சனையினார்கள், மிக பிரச்சனையினார்கள். யோசனை இல்லைன்னு கட்டாயம் நாங்கள் போகணும், அங்கே எக்ஸாம் முடிஞ்சு நாங்கள் வர வேணும் சொல்லி ஆண்டவர் பேச வேணும் என்னோடு. ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்றும் அங்கே இல்லை. நான் சொல்லி ஆண்டவர் எனக்கு பேச வேணும், நான் சபை விட்டு போக முடியாது. ஒரு நாள் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என் மேசையிலே நான் படித்துக் கொண்டிருக்கும் ஒரு புத்தகத்திலே இந்த பக்கமாக இதிலே எழுதியிருக்கிறது, Go he means you. போன்று சொன்னால் நீதான். When I saw that, I mean, this Lord spoke to me in my heart. போன்று சொன்னால் நீதான், நாங்கள் போனோம். போய் எங்கேயோ ஒரு இடத்துல மாஹோவோ அல்லது கல்லோயாவோ எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரெயின் போய் நின்றது. திரும்பி பார்த்தோம் இடது பக்கம் ஏறக்குறைய 50-60 சனம் பாஞ்சு விழுந்து விதண்ட எரும மாடு மாதிரி கத்தியோட வருகிறது ட்ரெயினை நோக்கி. மனதிலே வந்தது எல்லாம் இன்றைக்கு துண்டு துண்டுதான் எல்லாரும் நாங்கள். ஆனால் உடனே ஆண்டவர் சொன்னதும் ஞாபகம் வந்தது, போ என்று சொன்னால் நீதான். அங்கு ஒன்று நடக்கவில்லை. அவங்களை அறிவு தேடி வந்தவங்க வந்தவர் அவங்க ட்ரெயினுக்குள்ள கொஞ்சம் குளிந்தாலும் ஆண்டவர் பாதுகாத்தார். பரீட்சை. ஆனாலும் அவர் சொன்னது Go means you. So we need to hear the voice of the Holy Spirit. Don't get counsel from that person, this person. எல்லாம் சாம்பாராக வரும். ஆண்டவரும் எங்களை விழுந்தெழும்பு விடுவார். அடி இது இன்னொரு படம். ஏன் என்னுடைய சத்தத்துக்கு செவி கூடாமல் போகிறாய்? நேரடியாக இருதயத்தில் பேசி அந்த குரலுக்கு செவி கொடுக்க முடியாதவர்களுக்கு அநேகமாக அவர் உபயோகிக்கும் ஒரு முறை சொற்பனம் அல்லது தரிசனம். தரிசனமாக சில சில கிஃப்ட் சொல்லாக்கள். ஆனால் சொற்பனம் சாதாரண ஒரு கார். ஆண்டவர் அதை உபயோகிப்பார். சகோதரர்களே, தேவனுடைய குரல் நாம் கேட்டு செயல்பட வேண்டும். அது கேட்கலன்னு சொன்னா எப்படி நாம் வழிநடத்துதலை பரப்புகிறோம்? ஏற்கனவே நாம் போட்டிருக்கிற ஒரு பிரயாணம் எதுவோ என்ன அல்லது வாங்க இருக்கிறது, the Holy Spirit say, don't get that. அங்கு போக வேணாம் அல்லது எது வாங்க வேண்டாம் அல்லது அந்த விருப்பம் இல்லாத தன்மையை அங்கே போடுவார். அப்ப நான் கேட்கணும், ஆண்டவரே இஸ் தட் யூ? நீர்தானா அது? அப்படியாய் நெருக்கமான உறவு இல்லாததுனாலே நாம் விழுந்து போகிறோம். தேவ ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறார்கள். அதாவது அவருடைய குரலை கேட்கிறவர்கள் டிரெக்ஷனை பெற்றுக் கொள்வார்கள். தாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு தெரியும். தெரியும். Praise God. Praise the Lord. நாம் இதில் இருந்து மறுபடியும் தொடரலாம். Because I got so much things to give you. மறக்க வேண்டாம், ஒவ்வொரு நாளிலும் ஜெபம் பண்ணுங்கள். உம்முடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். என் இருதயத்தை எழுப்பிவிடும் ஆண்டவரே. உமது குரலை கவனிக்கும்படி செய்யும். இயேசுவை எழுப்பிவிட்டார், அவரது இருதயம் கேட்கும்படி செய்தார். நாங்கள் தோறும்